திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
திருச்சிற்றம்பலம் தூண்டா விளக்கின் அச்சோதி தொழுவார் தங்கள் துயதீர்ப்பாய் பூண்டாய் எறும்பை புறம் மூன்றும் பொடியாய் செற்ற புண்ணியனே பாண்டு ஆழ்விளைகள் அவை தீர்க்கும் பரமா பழைய நூர்மேய ஆண்டா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. சீரணியும் நுதலின் விழியும் மழு மான் நாகம் திருந்தும் எரி பொருந்து விடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆட வேண்டி அவர் போல் வந்த சைவ சிகாமணி அவர்க்கும் தலைவன் எங்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடை கண்ணாளன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமலர் பரவி வாழ்வாம். நம பார்வதி பதையே அரர் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மபுராஜினத்து குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோல் தாங்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கி இந்த சைவ உலகமானது வழக்கம் பெறுவதற்காக நல்ல ஞான செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் காணக்கூடிய சில சம்பவங்களை வைத்து நம்முடைய சைவ சித்தாந்திகள் பல உண்மைகளை நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். சிவாலயங்களிலே பொம்மை நாட்டம் என்று ஒன்று நடக்கும். அந்த பொம்மை நாட்டம் என சொல்லக்கூடியது எந்த ஒரு தத்துவத்தை குறிக்கிறது என சொன்னால், ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாதானே என்று அந்த தத்துவத்தை உணர்த்தும்படியாக அந்த நிகழ்வும் அமையும். இதே போல நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்மோடு ஒட்டி இருக்கின்ற சில காட்சி பொருள்களிலும் சைவ சித்தாந்தம் இருக்கிறது. உதாரணமாக சர்க்கஸுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு வட்டமான தகடிலே ஒரு தீப்பந்தத்தை வைத்து ஒருவன் அப்படி சுழற்றுவான். அப்படி சுழற்றுவதற்கு பேர் கொள்ளி வட்டம் என்று பெயர். அந்த கொள்ளி வட்டம் என்பது எதை குறிக்கிறது என சொன்னால், அது எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது என்று இல்லாமல் சுழன்று கொண்டே வருகின்றது. இது நம்முடைய பிறப்பு. இப்படி தோற்றமும் இறுதியும் அறிய முடியாத வகையாக இந்த மானுடன் பிறப்புச் சுழலிலே இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை உணர். குழந்தைகள் நல்ல காற்று வீசுகின்ற காலத்திலே ஓலையிலே காற்றாடி செய்து விளையாடுவார்கள். சிலர் கடையிலே செய்து விற்கின்ற காற்றாடியை குழந்தைகள் வைத்துக் கொண்டு விளையாடும். அந்த காற்றாடி சுத்தம். அந்த காற்றாடியினுடைய தத்துவம் என்னவென்றால், அந்த காற்றாடியிலே இருக்கின்ற அந்த இலைகள் லீஃப் என சொல்லக்கூடியது எந்த இடத்திலே தொடங்கி எந்த இடத்திலே முடிகிறது என்று தெரியாதபடி அது சுழல்கிறது. இது நம்முடைய பிறவி சுழற்சியை உணர்த்துவது. இதே போல குயவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பானை செய்கின்ற இடத்திலே பார்த்தார், அங்கே ஒரு திகிரி என்று சொல்லக்கூடிய ஒன்றின் முன்னால உட்கார்ந்து கொண்டு அந்த களிமண்ணை பிசைந்து அந்த திகிரி மேல் வைத்து அப்படியே அந்த தண்டை சுத்தி விடுவார். சுத்தி விடுகின்ற பொழுது அடித்து 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 பானையாக குடமாக பம்பரை சிட்டியாக அகல் விளக்காக அவர் நினைத்த கலையமாக நினைத்த வடிவத்திலே செய்கிறார். இது எதை போன்றது? இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தேவை. அந்த குயவன் செய்கின்ற பொழுது அவனுடைய செயல் அது சிவ செயல் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சிவ செயல் என்று சொல்லப்படுகிறது? அந்த பானை செய்வதற்கு முதலாவதாக வேண்டியது மண், முதல் காரணம். மண் மட்டும் இருந்தால் போதாது, அது வடிவு அமைக்க ஒரு எந்திரம் தேவை, அது தண்டும் திகிரியும். அங்கு மணல் இருந்தாலும் தண்டும் திகிரியும் இருந்தாலும் அதை சுழலை செய்து வணைவதற்கு குயவன் என்று ஒருவன் வேண்டும். எனவே மண் முதற் காரணமாகவும் தண்டு திகிரி துணை காரணமாகவும் குயவன் மூன்றாம் நிமித்த காரணமாக இருக்கின்றார். அதிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அந்த குயவன் என்ன வடிவத்தை நினைக்கின்றானோ அதன்படிதான் அவன் செய்கின்ற அந்த பாத்திரம் பொருள் வரும். மான் அந்த மண்ணானது தான் நினைத்த வடிவத்தை பெறாது. அது குடமாகவோ கலையமாகவோ பானையாகவோ அல்லது சிறு அகல் விளக்காகவோ வருவதற்கு அந்த மண்ணுக்கு சுதந்திரம் இல்லை, குயவன் தான் நினைத்தபடி வண்ணம் செய்கிறான். இதே போலத்தான் பரம்பொருளாகிய எம்பெருமானாகிய அந்த நிமித்த காரணன் தான் இந்த ஆன்மாக்களை நினைத்த ஒரு அவன் அந்த வினைக்கு ஏற்ப அந்த ஆன்மாவை ஒரு பிறப்பிலே அமிழ்த்துகின்றான். அப்படி இறைவனால் அமிழ்த்தப்படுகின்ற அந்த பிறப்பு இறைவன் நிர்ணயித்ததை தவிர ஆன்மா சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல. அதன்படி இந்த உயிரானது நாலு வகை தோற்றம், எழு வகை பிறப்பு, 84,100 யோனி வேதத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நாலு வகை தோற்றம், எழு வகை பிறப்பு, 84,100 யோனி வேதத்திலே எடுத்துக்கொண்டால் அங்கே இந்த மானுட பிறப்பு தான் உயர்ந்தது என்று எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது. அதை தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிடுகின்ற பொழுது, எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதிலும் அரிது அரிது காண்ணார். ரெண்டு அரிது போடுறார். எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதிலும் அரிது அரிது காண், கிடைத்திருக்கரிய பிரிவி. அப்போ இந்த பிறவி கிடைக்காட்டால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோன்னார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ. ஆனால் இந்த மானுட பிறப்பை ஒரு உயர்ந்த ஒரு பிறப்பாக நம்முடைய நூல்களிலே சொல்லப்படுகிறது. அந்த மானுட பிறப்பை பெற்றவர்கள் அதனுடைய சிறப்பை கூறியதை காரணம், முள்ளை வைத்து முள்ளை அகற்றுவதைப் போல, வைரத்தை வைத்து வைரத்தை அறுப்பதைப் போல, இந்த மானுட பிறப்பை வைத்துதான் நமக்கு வர இருக்கின்ற பிறப்பை அறுத்து கொள்ள முடியும். ஆகையினாலே தான் மானுட பிறவி உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மானுட பிறப்பினுடைய நோக்கம் ஏன் என்பதை அறியாது எப்படி தம்மை வீணடித்துக் கொள்ளுகின்றார்கள் என்பதை திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய வாக்கிலே அந்த குற்றவெளி தன்மையிலே ஏற்றிச் சொல்கிறார். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்தவன். பெண்கள் மேல் சென்ற நாட்கள் பல. இது பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெண் மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. இதை உபலக்கணமாக உலகியல் போகங்களிலே இவன் செலவழித்ததை உணர்த்தும். மெலியோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாடும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் ஷேருடா படனவேலி திரு கொண்டி சரத்துடானே. இந்த இடத்திலே ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கணக்கை நாவுக்கரசர் இங்கே குறிப்பிடவில்லை. அந்த பெரிய கணக்கு என்ன கணக்கு என சொன்னால், நம்முடைய வாழ்நாளில் ஏறத்தாழ பாதி வாழ்நாள் தூக்கத்தில் கழிகிறது. அதையும் கழிக்கணும்ல, அது எல்லோருக்கும் தெரியும் என்பதால் நாவுக்கரசர் சுவாமிகள் குறிப்பிடல. ஆக நம்மளுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பிறவி எப்படியெல்லாம் அந்த வாழ்நாளில் வீணாக போகிறது என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். எஞ்சி இருக்கின்ற நாள்களிலே நமக்கு அறிவு உதிக்கின்ற நாளிலே உலகியல் போகத்தில் தான் நம்முடைய மனத்தை நாம் அங்கே செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலேத்தான் இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாள். இப்படி உலகியல் போகத்திலே இந்த மனம் செல்வதற்கு காரணம் என்ன என்றால் அதுதான் ஐம்புற சேட்டை. இதை பட்டினத்தழிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவையில உரைக்கிறார். 11 திருமறையில உள்ள திருப்பாடல் பட்டினத்தான் திருவிடை மருதூர் மும்மணி கோவையில. ஐம்புலன் ஏவள் ஆணை வழி நின்று தான் அல்லது ஒன்றை தான் என நினையும் இது எனது உள்ளம். ஐம்புல சேட்டையினாலே இந்த ஆன்மா எப்படியெல்லாம் இந்த உடலிலே இருந்து துன்புறுகிறது என்பதை சொல்லி காட்டுகிறார். ஐம்புலன் ஏவள் வழி நின்று நம்முடைய ஏவல் கேட்டு நிற்க வேண்டியது. இப்ப ஐம்புலன்களானது நம்மை ஏவி கொண்டிருக்கிறது. ஐம்புலன் ஏவள் ஆணை வழி நின்று தான் அல்லது ஒன்றை தான் என நினையும் தான் அல்லது ஒன்றை. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் நித்தியமானது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உடம்புதான் நான் என்று நினைக்கிறேன், அதை நித்தியம் என நினைக்கிறேன். எனவே இந்த உடம்பையே உயிர் என்று நினைத்துக் கொண்டு இந்த உடம்பும் நித்தியம் என நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். தான் அல்லது ஒன்றை தான் என நினையும் இது எனது உள்ளம் மாதலின் இது கொடு நின்னை நினைப்பது எங்கனம். இப்படி இந்த ஆன்மா தன்னையே அறியாவிட்டால் உன்னை எப்படி நினைக்க முடியும்? முன்னம் கல் புனையாக கடல் நீந்திடர் எற்பினர் உணரோ. அழகா சொல்லி காட்டுகிறார். இந்த ஆன்மாவானது மேல்நிலைக்கு செல்லாதபடி கீழே அழுந்தும்படியாக ஒரு கல்லிலே கட்டி கிணற்றிலே போட்டதை போன்று இருக்கிறது. கல்லிலே கட்டப்பட்ட பொருளால் உயர்ந்தது மேலோங்கியது என்று எங்கேனும் உண்டா? கல் புனையாக கடல் நீந்தினர் எற்பினர் உளரோ. ஒருவன் தானாக விழுந்து விட்டால் நீரில் இருந்து எழுந்து விடுவான். ஆனால் அவன் மேனியிலே ஒரு அம்மியை கட்டி உரலை கட்டி நீருக்குள் எழுந்தால் அவன் மேலோங்க முடியுமா? அம்மை புராட்டி இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அம்மி துணையாக ஆறு எழுந்தவாறு ஒக்கும்பன். யாரையெல்லாம் நம்பனா இப்படி ஆகும் என்று சொல்லி காட்டுறார். எனவே இந்த ஆன்மா மேலோங்க முடியாதபடி ஒருவனது உடம்பிலே கல் கட்டி அங்க எரிந்ததைப் போல ஐம்புலன்களே நீ கட்டி இருக்கிறாய். இறைவ கற்பம் கடத்தல் யான் பெறவும் வேண்டும். இப்படியாக நான் ஐம்புல சேட்டரிடத்தை அகப்பட்டு கீழ் நோக்கி செல்லுகின்ற நான் பிறப்புயரப்பில் இருந்து மீளுதல் வேண்டும். கடத்தற்கு நினைத்தல் யான் பெறவு வேண்டும். நான் உய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு முதலில் வர வேண்டும். கடத்திற்கு நினைத்தல் யான் பெறவும் வேண்டும். நினைத்தற்கு நெஞ்சி நெறி நிற்கவும் வேண்டும். இந்த பிறவியை அறுக்க வேண்டும் என நினைத்தால் போதாது, அதற்கு உரிய நெறியிலும் நிற்றல் வேண்டும். அந்த நெறி என்னதுதான் என்பதைத்தான் நம்முடைய ஞான நூல்கள் அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. ஆக நினைத்தற்கு நெஞ்சி நெறி நிற்கவும் வேண்டும். இதை அழகாக இந்த தோத்திரத்திலே பட்டினத்தடிகள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டது. எப்பொழுதுமே ஆகம ரீதியாக ஒரு உண்மை இருக்கும், பௌராணிக ரீதியாக ஒரு உண்மை உணர்த்தப்படும். இந்த பௌராண ரீதியாக இந்த உண்மை எங்கே உணர்த்தப்படுகிறது என்றால் பெருமானுடைய 25 மூர்த்தங்களில் ஒன்றாகிய நீலகண்டம், திருநீலகண்டம். அந்த நீலகண்டர் என சொல்லக்கூடிய 25 மூர்த்தத்திலே ஒன்று என்னது? எல்லோருக்கும் அந்த கதை நன்றாக தெரியும். தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து வாசுகி என்கின்ற பாம்பினை தலைபக்கமாகவும் வால்பக்கமாகவும் தேவர்கள் அசுரர்களும் இருந்து கொண்டு பார்க்கடலை கடைகிறார்கள். விரும்பியது அமிர்தம், தோன்றியது அழகான விடம், அஞ்சு ஓடினார்கள். எம்பெருமான் அவர்களை அச்சுறுத்திய அந்த ஆலகால விடத்தை தான் ஆலகால சுந்தரர் மூலம் கொண்டு வந்து தன்னுடைய மிரட்டிலே அடக்கி உயிர்களுக்கு அச்சத்தை நீக்கிறார். இது புராணத்திலே காணப்படுகிறது. இது எந்த தத்துவத்தை காட்டுகிறது? இந்த புராணம் கடலாகிய பிறப்பு இறப்பில் தேவ அசுரர்கள் என சொல்லக்கூடிய பலவகை ஆன்மாக்கள் பாம்பினுடைய இரு பக்கமாகிய நல்வினை தீவினையின் காரணத்தினாலே அவர்கள் அமிர்தமாகிய அந்த இன்பத்தை அடைய முற்பட்டன. ஆனால் வினைக்கு ஈடாக அங்கே விடம் ஆகிய ஆணவ மலமே அங்கே தூக்கியது. உலகியலில் போக போக ஆணவ மலம் வலிமை வரும். அந்த விடமாக தோன்றியது, ஆணவ மலமாகிய விடம் தோன்றியது. அந்த ஆணவ மலமாகிய அந்த விடத்தை கண்டு தேவர்கள் ஓடியது. ஆணவ மலத்திற்கு அஞ்சு, பிறப்பு இறப்பிற்கு அஞ்சு உயிர்கள் ஓடுகிறது. பிறப்பு இறப்பாகிய அந்த விடத்திற்கு ஓடிய அஞ்சு அஞ்சு ஓடுகின்ற அந்த உயிர்களுக்கு பரம்பொருளாகிய எம்பெருமான், யாமே அதை அடக்க வல்லோம், உம்முடைய பயத்தை தீர்க்க வல்லோம் என்று அந்த அழகான விடத்தை தம்முடைய மேனிட்டிலே அங்கே என்ன செய்தார், அடக்கி காட்டினார். எனவே அந்த ஆணாமரத்தை ஆலார சுந்தரர் மூலமாக கொண்டு வந்து அந்த ஆணவ மரத்தை தன்னுடைய கண்டத்திலே அடக்கி ஒடுக்கி காட்டினார். இங்க ஆலார சுந்தரர் என சொல்லக்கூடியது சிவஞானிகள் குருமூர்த்திகள் வாயிலாக உயிர்களிடம் இருக்கின்ற அந்த ஆணவ மலம் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறது, அவர் துணை செய்கின்றனர் என்ற ஒரு பொருளிலே வருவதாக ஆண்டவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகையினாலே நம்முடைய புராணங்களிலே இந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடியது அவ்வளவு கொடியதாக வைத்து காட்டப்படுகின்ற காரணத்தினாலே தான் அங்கே திருநீலகண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்தம் அங்கே இருக்கிறது. இந்த உயிரானது கேவல நிலையிலே கிடக்கின்ற பொழுது ஆணவமலமாகவே கிடக்கும். இறைவன் அருளினாலே சகல நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த உயிரானது தத்துவ கூட்டங்களாகவே மாறி கிடக்கும். உயிரில் பரிபக்குவம் அடைந்த பின்பு அந்த உயிரானது அப்படியே சிவமாகவே அந்த தன்மையிலேயே கிடக்கும். அப்படி சிவமாகவே இருக்கின்ற அந்த தன்மையிலே இந்த ஆன்மா அப்படியே சிவமாகவே இருப்பது இல்லை. எப்படி என சொன்னால், இந்த ஆன்மாவானது தொன்று தொட்டே அதை ஆணவ மலம் பந்தித்திருக்கிறது. வீட்டில் தெரியும், இன்று மட்டும் ஒரு பானையிலே அடுப்பிலே கறி பிடித்தது என்றால் உடனே நீக்கிவிடலாம். ஆனால் பழமையான ஒரு பானையை வெண்ணி வைத்து கருகி இருந்தது என்றால் அந்த கருப்பு லேசாக போகுமா? இதே போலத்தான் பண்டு தொட்டே என்று ஆன்மா உள்ளதோ அன்றே இந்த ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற ஆணவ மலம் அது சிவத்தோடு இந்த ஆன்மா கூடியிருந்தாலும் கூட தன் வலிமை ஒடுங்கி இருந்த அந்த ஆன்மா எழத்தான் செய்யும். இதைத்தான் நடராஜ பெருமானுடைய திருவடியிலே இருக்கின்ற முயலகன் காட்டுகிறார். அப்படி எழுகின்ற தன்மை இந்த அந்த ஆணவ மரத்திற்கு உண்டும். எதை போல என்றால், பெருங்காயம் இருக்கிறது, பெருங்காயத்தின் உள்ளே காயம் இருக்கிறது. அந்த பெருங்காயத்தின் உள்ளே இருக்கின்ற காயத்தை எடுத்து போட்டாலும் அந்த டப்பாவிற்குள்ளே அந்த வாசனை இருந்து கொண்டே இருக்கும். இதே போலத்தான் உயிரை பந்தித்திருக்கின்ற ஆணவ மரம் அங்கே முத்தி நிலையிலே இல்லாதது போல் தோன்றினாலும் பெருங்காய டப்பாவை வாசனம் இருந்தது போல இந்த உயிருக்கு வாசனாமரம் தாக்கிக் கொண்டே இருக்கும். அப்படி வாசனாமரம் தாக்கிக் கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த வாசனாமரத்தில் இருந்து இந்த ஆன்மா தப்புதற்கு குருவினது வாசகமே அங்கே துணை செய்யும். அந்த குருவினது வாசகம் தான் அங்கே துணை செய்யும். குருவினது வாசகம் எப்படி என்று சொன்னால், இந்த இதை பூனையை வைத்து சொல்வார்கள். இந்த பூனையை என்ன செய்யும், குட்டியின்ற அந்த பூனை தன்னுடைய குட்டியை எங்கு சென்றாலும் தான் அதை குட்டிக்கு பங்கம் ஏற்படாதுன்னா கம்பிக்கொண்டு பத்திரமாக கொண்டு ஒரு இடத்துல சேர்க்கும். அப்படி பத்திரமாக கொண்டு சேர்த்ததோடு மட்டுமல்லாது அந்த இடத்திலே வைத்துக் கொண்டு பகைவர்கள் எவராலும் தன்னுடைய குட்டிகளுக்கு கேடு வந்தக்கூடாது என்பதற்கு காவலாகவும் இருக்கும். இதே போலதான் முத்தி நிலையிலே இந்த ஆன்மா சென்று ஒண்டி இருந்தாலும் கூட குருவினது வாசகம் அங்கே ஒரு கவசமாக இருந்து இந்த ஆன்மாவை வாசனாமரம் தாக்காதபடி அங்கே பெருந்துணை அங்கே செய்யும். ஆக இந்த ஆன்மாவானது அங்கே சிவபோகத்திலே இருந்தாலும் கூட அது வாசனாமரத்தினாலே அகப்படுகின்ற நிலை வரும். அப்படி ஒரு நிலை வந்தாலும் கூட இன்னை நீர் காத்துதல் வேண்டும், பெருமானே உன்னுடைய அருள் வியாபகத்துக்குள்ளேயே என்னை வைத்துக் கொள்ளும் என்பதைத்தான் அழகாக இந்த எட்டாவது பாடலிலே ஒரு பெரிய விண்ணப்பத்தை கொண்டார். எவ்வளவு சித்தாந்த செய்தி பாருங்க, அங்க முத்தியிலும் வாசனாமரம் வந்து தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த இடத்திலே நான் மீளவும் இந்த உலகியலிலே வந்துவிடக் கூடாது, அதற்கு நீர் திருவருளை தந்தையே வேண்டும் என்று அருமையான ஒரு விண்ணப்பத்தை எட்டாவது திருப்பாடலில் அழகாக தந்தருள்கிறார். ஒழியாத பேரின்பத்து உள்ளாய் உலகில் விழியாது இருந்து விடவே, அழியாத பூரணா செந்தமல பொற்பாதா தெங்கமலை ஆரணா நாயேற்கு அருள். எப்படி விண்ணப்பிக்கிறார்? அழிவின்மையும் வியாபகமும் உடைய பெருந்தகையீரே, செந்தாமரை மலர் போன்ற திருவடியினை உடையவரே, திருவாதிரின் கண் எழுந்தருளியைச் சென்ற கமல ஞானப்பிரகாச பெருமானே, மறை முதல்வரீர், நீங்காத பேரின்பத்துள் அடங்கி நான் உலகில் மீளாது அவ் இன்பமே ஆக இருக்கும்படியாக அடியேனுக்கு அருள் செய்யும். நான் இங்கே சென்றால் மீண்டு விடக்கூடாது, வாசனாமலம் என்னை தாக்கிவிடக் கூடாது என்று அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. இந்த கருத்து இங்கே ஏன் சொல்லப்படுகிறது? அங்கே சிவத்தோடு அழிந்து இருந்து சிவபோகத்தை அங்கு அருந்தினாலும் கூட மீளவும் வருதல் உண்டு, அது ஞானாசிரியனுடைய திருவருளினாலே தான் நீங்கும் என்பதை இந்த திருப்பாடலில் அழகாக உணர்த்தி காட்டுகிறார். இது இந்த உயிரினுடைய தன்மை. இதை வேம்பு என்ற புழு என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறும். ஒரு கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த சிவபோகசாரத்தை ஒரே பாடலிலே 5 நிமிடங்களிலே பாடமாக நடத்திக்கொண்டு போய்விடலாம். ஆனால் இது பண்டார சாஸ்திரம் ஆகையினாலே, இது பொருட்செடி முகந்ததாலே அகல சிந்தித்தால் தான் இந்த நூலினுடைய பெருமையும் உண்மையும் பலனும் நமக்கு கிடைக்கும் தெரியும். அதனால இதை வந்து நம்ம ரொம்ப ஆழமாக சிந்தித்தால் தான் நமக்கு அந்த சூழ் தெரியும். இந்த அம்மா எப்படிப்பட்டது? வேம்புதென்ற புழு, அந்த தன்மை உண்டு. ஒரு வேப்ப மரத்திலே இருக்கின்ற புழுவினை எடுத்து அழகாக ரோஜா செடியிலே விட்டாலும் கூட அந்த ரோஜா செடியிலே இருக்கின்ற தேனை அது உண்டபோது தான் உண்ட இதுவரை உண்டிருந்த வேப்ப மரத்திலே இருக்கின்ற பூவிலே இருக்கின்ற அந்த கசப்பு தேனையே நினைத்துக் கொண்டிருக்கும். ஏன்? அந்த தொடக்கு, அந்த பயிற்சி. ஆகையினாலே தான் இந்த வேம்புதென்ற புழு என்ற கொள்கை உயிருக்கு உண்டு, வாசனாமலம் தாக்கக்கூடியது உண்டு என்பதை உணர்த்துகின்றார். ஆகையினாலே தான் இதை அழகாக இங்க இந்த செய்தியினை வைத்து சொல்லி காட்டுகிறார். இது எப்படி என சொன்னால், ஒளிவில் ஒடுக்கம் என்று ஒரு நூல் இருக்கிறது. கண்ணுடைய வள்ளல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற பெருமான் அருளி செய்திருக்கிறார். அந்த நூலானது 10 அதிகாரம் உடையது, 253 வெண்பாக்களை உடையது. அது மிகுந்த பக்குவ நிலையில் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த நூலிலே தோய் கொள்ள முடியும். அதிலே ஒரு செய்தி ஒன்று, அழகான ஒரு செய்தி ஒன்று வருகிறது. என்ன செய்தி என்றால், ஒரு வீட்டிலே ஒரு குருவி கூடு கட்டியது. அந்த குருவியானது முட்டை இட்டு குஞ்சுகளும் அங்கு பொறுத்து விட்டது. அதே வீட்டிலே ஒரு பூனையும் வந்து குட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பூனை குட்டியானது தாய் பூனை வெளியே சென்ற நேரத்திலே அங்குமிங்குமாக அலைகின்ற பொழுது குருவி அதன் பக்கத்திலே சென்று விளையாடும். குருவி விளையாடுவதை வைத்து அந்த பூனை குட்டியும் விளையாடும். இப்படி பூனையும் குருவியும் அங்கே விளையாடிக்கொண்டே வருகிறது. ஆக இரண்டுமே ஒரு அன்பு கொண்டு ஒன்றுக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளிலே இந்த பூனை குட்டியானது வளர்ந்து பெரிய பூனையாக ஆன பின்பு தன் முன்னே காணுகின்ற அந்த குருவிகளை கண்டு, நாம் ஏன் உணவுக்கு தேடி அலைய வேண்டும், இதோ இருக்கிறதே என்று அங்கே அந்த குருவிகளையே தின்னத் தொடங்கிவிடும். ஆக ஒரு காலத்திலே அதன் குணம் நற்குணமாக இருந்தது. ஆனால் நாளாக நாளாக பூனைக்கு உரிய அந்த குணமாகிய மாமிசத்தை தின்னுதல் வேண்டும் என்ற உணர்வு மேலிட்டு அந்த பூனையினுடைய குணம் திரும்பி அந்த குருவிகளை தின்னத் தொடங்கியது என்று ஒளிவில் ஒடுக்கத்திலே சொல்லப்படுகிறது. அது வினை கொள்கையை பற்றி தன்னுடைய வள்ளல் இந்த செய்தியை சொல்கின்றார். எனவே என்னதான் இந்த ஆன்மாவானது சிவத்தோடு பழகி இருந்தாலும் கூட அதனுடைய உயிரினுடைய குணமாகிய ஆணவமலம் என்ன செய்யும்? அதனை வந்து கம்பத்தான் செய்யும். அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டினார். அப்பொழுது அந்த குருதான் வந்து என்ன செய்தல் வேண்டும், அந்த வைராக்கியமாகிய அந்த அருள்மொழியை வைத்து இந்த ஆன்மா மீளுதல் வேண்டும். எனவே குரு எக்காலத்திலும் அங்கே நீங்காது, அந்த திருவருள் அந்த உயிருக்கு அங்கேயும் தேவைப்படுகிறது. இதைத்தான் நம்முடைய சிவபுராணத்திலே அழகா சொல்லி காட்டுகின்றார். பெயராது நின்ற பெருந்தருணை பெயராரே, என்னை விட்டு நீங்காத பெருந்தருணை பெயராரே என்று சொல்லுகின்றார். அப்பர் பெருமானும் பெயராகி எங்கும் பறந்தாய் போற்றி, பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி. பெயராது இந்த ஆன்மா சிவத்தை விட்டு விலகினாலும் சிவமாகிய நீ என்னை விட்டு நீங்கி விடாதீரும். இவ்வளவு அருமையான விண்ணப்பம் பார்த்தார். இதே போலத்தான் நான் புத்த நிலையிலே இருந்தாலும் அந்த வாசனாபலம் தாக்காதபடி எனக்கு அருள் புரிதல் வேண்டும் என்று நாயேற்கு அருள் என்று இங்கே அழகாக இங்கே அதை சொல்லி காட்டுகின்றார். இது எப்படி சொல்லி காட்டப்படுகிறது, குருவினது அருள் வியாபகத்துக்குள் இருக்கின்றவரை இந்த ஆன்மாவுக்கு எந்த தாக்கமும் இல்லை. அந்த அருள் வியாபகம் அங்கே அதிலிருந்து நீங்கிவிட்டால் இந்த ஆன்மாவானது வேம்புகின்ற புழு போல அங்கே ஆணவ மனத்தின் வயம்பட்டுவிடும். இது எதை போல் என்பதை திருமந்திரத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். குருவானவர் எப்படிப்பட்டவர் என சொன்னார், அழகாக ஒரு இரும்பு கம்பி இருக்கிறது, இந்த இரும்பு கம்பியை உலையிலே வைத்து காய்ச்சுகின்ற பொழுது அங்கே அதை வைக்கின்ற பொழுது அந்த நெருப்பினது தன்மை அந்த தோற்றம் இந்த இரும்புக்கு வந்து விடுகிறது. அந்த அக்னியோடு இருக்கின்ற பொழுது இந்த இரும்பு அக்னி வடிவத்தை காட்டி ஜொலிக்கிறது. ஆனால் அக்னியில் இருந்து எடுத்து கீழே வைத்து விட்டால் மீளவும் அங்கே தங்கம் போல் ஒளிர்ந்த அந்த இரும்பு கருத்து இரும்பாகி துருபிடிக்க தொடங்கிவிடும். இதே போலத்தான் குருவினது அருள் வியாபகத்தில் இருந்து நீங்கிவிட்ட ஆன்மா ஆணவ மனமாகிய அந்த துரு அங்கே இந்த உயிரை வந்து பற்றிவிடும் என்று இதிலே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது எந்த ஒரு செய்தியை இங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிட்டு காட்டுகிறார் என சொன்னார், இது திருமந்திரத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. திருமந்திரத்திலே சத்திரிவாதத்தை பற்றி வருகிறது. சத்திரிவாதம் என்பது நான்கு வகை, மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இதிலே மந்தம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது தரத்திலே உள்ள ஆன்மா, இதை அழகாக சொல்லி காட்டார், அருளமுரம் உண்ட அந்த ஆன்மாவானது ஆணவ வழியிலே படுதல் நினையாது விரும்பும். அதைத்தான் அந்த திருமந்திரத்திலே சொல்லப்படுகிறது. அருளமுரம் உண்ணுகின்ற ஆன்மா ஆணவ மல வழியிலே அகப்படாது இருத்தல் வேண்டும் என்று விரும்பும். ஆக இதை அந்த விருப்பத்தை தான் அந்த திருமந்திர செய்தியைத்தான் சொல்லி காட்டுகிறார். அந்த திருமந்திர திருப்பாடல், கன்னி துறை படிந்தாடிய ஆடவர், அந்த சிவபாவத்தில் அணிந்த அந்த ஆன்மா கன்னி துறை படிந்தாடும் கருந்தினர், கன்னி துறை படிந்தாடும் கருத்துண்டேல் பின்னை பிறவி பிரிதி இல்லை தானே. அந்த அருள் வியாபகத்துக்குள்ளே இருக்கும்படி குருவினது வாசகத்தை பற்றி கொண்டால் பின்னை பிறவி பிரிதில்லை தானே, அவர்களுக்கு பிறப்பு இல்லை. ஆகையினாலேதான் எனக்கு பிறப்பில்லாமல் செய்யும்படி அருள் புரியும் என்பதற்காகத்தான் உலகில் விளையாது இருந்திடவே என்ற வார்த்தையை போடுறார் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள். ஒளியாத இன்பத்து உள்ளாய் உலகில் விளையாது இருந்து விடவே. உலகில் விளையாது இருந்து விடமே என்பது மீளவும் நான் ஆணவலம் பட்டு விடாதபடி, மீளவும் ஒரு பிறவி சூழலை பட்டு விடாதபடி என்ன செய்தல் வேண்டும், நாயேற்கு அருள் என்று அழகாக இந்த திருப்பாடலே இங்கே உணர்த்தி காட்டுகின்றான்.